திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடியும். இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாள், ஆண்டவருடைய இரக்கத்தின் நாள் இந்த வெள்ளிக்கிழமை. அநேகருக்கு ஆண்டவர் இரக்கத்தை பொழியும் கடவுளாக வெளிப்படுகிற ஒரு அபிஷேகமான திருப்பலியிலே இறை வார்த்தையோடு நீங்கள் இணைந்திருப்பது ஆண்டவருக்குள் நிறைவையும் உங்களுக்கு ஆத்மாவினுடைய ஒரு மீட்பையும் உங்களுக்கு அளிக்க வல்லதாக இருக்கிறது. ஆகவே இந்த அபிஷேகமான நாளில் ஆண்டவருடைய இரக்கத்தோடு பயணிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைய நாளில் இந்த இறை வார்த்தை நமக்கு ஒரு காரியத்தை உரைக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் முதல் வாசகமும் நற்செய்தியும் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்கன்னா 3 வாசகம் எல்லாமே ஒரு கருத்தை நமக்கு வலியுறுத்து நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. இந்த முதல் வாசகமும் இந்த நற்செய்தி வாசகமும் நமக்கு சொல்லுகிறதை நாம் ஆழமாக அறிய முற்படுகிற போது, நற்செய்தியில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஒரு மனுஷன் குணமடைகிறதுக்காக வரான். அப்போது ஒரு வார்த்தையாக கடவுள் யூஸ் பண்ணுறாரு பாருங்க, எப்பத்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. எப்பத்தா அப்படின்னா அதாவது திறக்கப்படு என்றார். இன்றைக்கி இந்த எப்பத்தாங்கிற வார்த்தையை நம்ம மைய பொருளாக வைத்து நாம் இந்த நாளினுடைய காரியங்களை சிந்திக்கிறோம். எப்பத்தா திறக்கப்படும். அங்கே 2 விதமான அடையாளங்கள் அந்த மனுஷனுக்கு சொல்லப்படுகிறது. அந்த மனிதன் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேசாமல், அதாவது காது கேட்கலன்னா பேச முடியாது, ஆனால் இவர் திக்கி பேசுகிறார் அப்படிங்கிறாங்க. அப்போது ரெண்டுலேயுமே ஒரு மாறுபட்ட ஒரு குணாதிசயம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். நார்மலாக வந்து காது கேட்காதவங்க வந்து இப்போ ரொம்ப ரேராக தான் பேசுவாங்க, பேச முடியாது அவங்களால், ஏன்னா வார்த்தைகள் உள்ளே போகாதனால. அப்போது இப்படிப்பட்ட ஒரு மாறுபாடுகள் இணைந்திருக்கிற ஒரு அடையாளமாய் ஒரு மனுஷனை கொண்டு வராங்க. அந்த 2 காரியங்களுக்கும் 2 அடையாளங்களுக்கும் ஒரே வார்த்தையை கடவுள் பயன்படுத்துகிறார், எப்பத்தா அப்படிங்கிறார். காது, கண், மூக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒன்று ஒன்றும் இல்லை, ஒரே வார்த்தை 2 விதமான குறைபாடுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த 2, அதாவது வாய் மற்றும் காது, 2மே ஒரு அடையாளத்தை உட்படுத்துகிறது. எப்பத்தா என்று ஆண்டவர் சொன்ன அந்த திறக்கப்படு என்கிற வார்த்தையின் வழியாக இந்த மூலங்களை நம்ம வந்து அலசி ஆராய்ந்து பார்க்க முயற்சிக்கிறோம். ஆண்டவர் இந்த அற்புதமான அடையாளத்தின் வழியாக நமக்கு இன்று என்ன சொல்லுகிறார் என்பதை தேடுவது நம்முடைய அடிப்படை தேடலாக அமைய வேண்டும். தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், இந்த திறப்பதை குறித்த பேசுகிற ஒரு வார்த்தை. தொடக்க நூல் 3:7 பாருங்க, அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர், ஆகவே அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். இது முதல் அதிகாரத்திலேயே தொடக்க நூல்லேயே நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம். அதே கடவுள் இன்னொரு அடையாளத்தை நமக்கு வைக்கிறார். தொடக்க நூல் 21:19 நம்ம பார்க்குறோம், அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள், அவள் அங்கு சென்று தோட்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்க, பாலைவனத்தில் இறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மகள் ஆபிரகாம் சாராளுக்கு துணையாக இருந்த அந்த தோழி, அவர் விரட்டப்படுகிறார் பாலைவனத்தில். அவரும் அவருடைய மகனும் போய் இக்கட்டான ஒரு சூழலிலிருந்து அந்த காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். இங்கேயும் பாருங்க, கடவுள் அவள் கண்களை திறந்துவிட. அப்போது தொடக்க நூல் 3:7 நம்ம பார்க்குற கண்களை திறக்கிற நிகழ்வு, இதோ இந்த இடத்திலே கடவுள் வந்து இவருடைய கண்களை திறக்கிற அந்த கடவுள் திறக்கிற நிகழ்வு. இந்த திறப்பு, ரெண்டு திறப்புமே திறக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஆனால் யார் அந்த கண்களை திறக்கிறாங்க என்கிற ஒரு கேள்வியை நமக்கு சிந்தனை பொருளாக சிந்திக்க அழைக்கிறார். யார் திறக்கிறாங்க? கடவுள் ஒரு பக்கம் அந்த மகளுடைய கண்களை திறக்கிறார். தொடக்க நூல் 3:7 நம்ம பார்க்குறோம், கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? இதோ நம்மளுடைய முதல் வாசகத்தில் அதற்கான பதிலை நம்ம பார்க்குறோம். கடவுள் வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னதை அவங்க செய்கிற பொழுது, தீமையினுடைய பிசாசினுடைய வார்த்தையை கேட்டபோது, அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமானது, பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்ற அந்த வார்த்தை தீயவனிடமிருந்து வருகிறது. அதை அவர்கள் தீயவனுடைய வார்த்தையை கேட்டு அதை செய்ததினால அந்த மரத்திற்கு அந்த குணம் இருந்ததா, அந்த குணாதிசயம் கடவுள் வைத்திருந்தார் என்பதெல்லாம் உண்மைதான். அந்த மரத்தினுடைய கனியை உண்டால் கண்கள் திறக்கப்படும் என்பதெல்லாம் சரியான ஒரு காரியம்தான். பொய் வந்து பிசாசு பொய் சொல்லலை, சரியாக தான் சொல்லிச்சு. ஆனால் அது பிசாசு கடவுள் வைத்திருக்கிற திட்டத்தை மறுத்து, அவர் எப்பொழுது அந்த கனியை மனிதன் உண்ண வேண்டும் என்கிற ஒரு திட்டம் வைத்திருந்தார் அல்லவா, அந்த திட்டத்தை அது என்ன செய்து மாற்றுகிறது. அந்த மரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை விளக்கி, கடைசியாக அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வேதம் வெளிச்சமாய் காட்டுகிறது. அவர்கள் உண்டார்கள், அவளும் உண்டாள், அவனும் உண்டான், அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. பார்த்தீங்களா, இது எப்போ நடக்குதுன்னா, கடவுளுடைய வார்த்தையை மீறி பிசாசினுடைய வார்த்தையை கேட்ட பொழுது நடந்தது. ஆகவே இந்த கண் திறப்பு என்பது கடவுளால் நிகழ்த்தப்படவில்லை, மாறாக மனிதனுடைய பேராசையாலும், அவன் பிசாசுக்கு தன்னுடைய காதை கொடுத்ததினால, செவியை கொடுத்ததினாலும் விளைந்த விளைவினுடைய அடையாளமாக இங்கே இருக்கிற. இப்போ இந்த இரண்டு அடையாளங்களையும் நம்ம பார்த்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், கடவுள் நமக்கும் அந்த வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கிறாரு, இந்த பிசாசு என்ன செய்கிறான், ஒரு பக்கம் நம்மளோட பேசி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு நம்மளுடைய கண்கள் காதுகள் திறக்கப்படுகிறது. யாருடைய வார்த்தையை கேட்டு நாம் நம்முடைய உறுப்புகளை, நம்முடைய காதை கண்களை திறந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கும் இந்த திறக்கப்படுகிற அனுபவம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது யாரால் நடக்கிறது என்பதை தான் நாம் இன்றைக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். பைபிளில் ஒரு சில அடையாளங்களை நம்ம பார்க்குறோம். பிலையாம் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். எண்ணிக்கை நூல் 22:31 ஆண்டவர் பிலையாமின் கண்களை திறந்தார், கையில் உருவிய வாளுடன் ஆண்டவரின் தூதர் பாதையில் நின்று கொண்டிருப்பதை அவர் கண்டார், அவர் தலைவணங்கி முகங்குப்புற விழுந்தார். பாருங்க, அப்போது அவர் என்ன செய்கிறான், அந்த மனுஷன் சபிப்பதற்காக அழைத்து செல்லப்படுகிறான். இஸ்ரேல் மக்களை சபிப்பதற்காக அழைத்து செல்லப்பட்ட ஒரு அடையாளம் பிலையாம். பாலாக்கினுடைய அந்த வேண்டுதலின்படியாக இவன் போகிறவன். அப்போது எண்ணிக்கை நூல் 24:15 ஒரு வரிகளை நம்ம பார்க்குறோம். அவர் திருவுரையாக கூறியது, பெகோரின் புதல்வன் பிலையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. பாருங்க, முன்னாடி சொல்லியாச்சு, பெகோரின் புதல்வன் பிலையாமின் திருமொழி. அவர் என்னமோ சொல்ல போகிறார், அவர் கடவுளை பற்றி ஏதோ பெருமையாக சொல்ல போகிறாரு. அவர் ஒரு நம்பிக்கை அறிக்கையை அவர் சொல்ல போகிறாரு. அந்த சொல்வதற்கு முன்பாக, அவர் கூறப்போகிற அந்த காரியங்களுக்கு முன்பாக, எப்படிப்பட்ட மனுஷன் இதை சொல்கிறாரு அப்படின்னா, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்க்குறோம். அப்போ பிலயாமுங்கிற ஒரு மனுஷன், கடவுள் அவனுடைய கண்களை திறந்தார், அவன் பார்த்தான் கடவுளுடைய காரியத்தை, கடவுளுடைய காரியமாக பார்த்தான். அப்போ கண் திறக்கப்பட்ட அனுபவம் அந்த மனுஷனுக்கு கிடைத்தது. கிடைத்த பிறகு அவன் எப்படி இருந்தான்? அரசன் ஒரு பக்கம் இருக்கிறான், இஸ்ரேல் மக்கள் பரிதாபத்திற்குரிய மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் கடவுள் இருக்கிறார். அவன் கண் திறக்கப்பட்டவன், யாருக்கு சார்பாய் நடந்து கொண்டான்? ஐயோ, கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அரசன் நிற்கிறான், வெட்டி போடுவானே, என்னை அழித்து விடுவானே என்று இவன் அரசனுக்கு பயப்படவில்லை, மாறாக கடவுளுக்கு அவன் பயந்தான். அவன் கண்ணால் காண முடியாத அந்த கடவுள், அவர் அவன் கண்களை திறந்தார் என்பதை அறிந்தவனாக அவன் என்ன செய்கிறான்? கடவுளுக்கு பயந்து அந்த மக்களுக்கு ஆசி மொழி வழங்குகிறான். அப்பொழுது அந்த அரசன் கேட்குறான், படுபாவி, நான் உன்னையே கூட்டி கொண்டு வந்தது இந்த மக்களை சபிப்பதற்காக, நீ ஆசீர் வழங்குகிறாயே என்று கேட்ட உடனே அவன் சொல்கிறான், எனக்கு கட்டளை ஆண்டவரிடமிருந்து வருகிறது. பாருங்க, சொன்னது யார் என்று கேட்கிறான். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு சொன்னது யார்? ஆண்டவர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவன் தன்னுடைய கண் திறந்த ஒரு மனிதனாக, அதைதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. ஆகவே மீண்டுமாய் நம்ம இன்னொரு அடையாளத்தை பார்க்குறோம். பிலயாமின் அடையாளத்தை தொடர்ந்து கேக்கசி அப்படிங்கிற ஒரு மனுஷனை பார்க்குறோம். கேக்கசி, ரெண்டு அரசராகமம், அரசராகமம் இரண்டாவது புத்தகத்தில் 6:17 நம்ம இந்த கேக்கசியை பற்றி பார்க்குறோம் நிறையா. அதில் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எலிசா சொல்கிறாரு, எலிசா வெளியில் சிரியா படையினரெல்லாம் வந்து சூழ்ந்து கொண்டாங்க. அப்போ இவன் போய் பார்த்துட்டு, ஐயோ, படைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டது, நம்ம அழியப் போகிறோம் என்று கத்தி கொண்டு வருவான். அப்போது அவனிடத்தில் எலிசா இறைவாக்கினர் இதை சொல்கிறாரு, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று வேண்டினார். ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான். பாருங்க அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலும் கூட கண் திறப்பு நடக்கிற அவன் என்ன செய்கிறான்? கண்களை திறந்து பார்க்கிறான். அவன் எலி மலை மடுவெங்கும் பெரிய படைகள் நின்று அவர்களை பாதுகாத்து கொண்டிருப்பதை பார்க்குறான். அப்போ இந்த சிரியா படையினுடைய ஆதிக்கத்தை விட, ஒரு பலத்தை விட பின்னாடி நிற்கிறவர்களுடைய பலம் மிக பலமாக இருப்பதை கண்டு அவன் அதிர்ந்து போனான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் அந்த பலிபலில் படிக்கிற போது கேக்கசிக்கு என்ன நேர்ந்தது? இந்த கண் திறக்கப்பட்டவனாய் அவன் இருந்தானா? இறைவாக்கினருடைய வேண்டுதலின்படி அவன் கண் திறக்கப்பட்டது அவன் பார்க்கிறான். ஆனால் அவன் கண் திறக்கப்பட்ட அந்த பிலயாமை போல அவன் என்ன செய்யல, உறுதியாய் நிலைத்து நிற்கவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த கேக்கசி என்ன செய்கிறான், நாமானினுடைய வருகை, நாமான் வந்து நிறைய படை வீரர்களோட பரிசுகளோடு வராரு. இறைவாக்கினர் ஒன்றும் நான் பெறுபோவதில்லை என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுகிறான். அப்போ அவர் அனுப்பிவிடுகிற போது அவன் கேட்குறான், யார்? நாமான் கேட்குறார், உங்களுடைய மண்ணிலிருந்து ஒரு 3 மூட்டை அளவு மண்ணை எடுத்து செல்ல எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி அவன் தான் இங்கிருந்து அள்ளி கொண்டு போகிறான். இறைவாக்கினர் ஒன்றுமே வேண்டாம், ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தார், இலவசமாய் பெற்றுக்கொள் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பாடமாக அதை கொடுத்து அனுப்புகிறார். பாருங்கள், இப்படிப்பட்ட சூழலில் இவன் பின்னாடியே ஓடிப்போய் ஐயா கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னார், அவர் சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுட்டாரு, மறந்துட்டார் என்று சொல்லி அவனுடைய பரிசு பொருள்களை இவன் பெற்றுக்கொண்டு வந்து பதுக்கிவிட்டான். இது எலிசா இறைவாக்கினர் காட்சியிலே கண்டு அவர் அவன்கிட்ட கேட்குறாரு, என்னத்தை போய் வாங்கிட்டு வந்த அப்படின்னு. அவன் மறுக்கிறான். அப்பொழுது சொல்கிறாரு, நீ நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செய்ததுனால அவன் எதை இங்கே விட்டுட்டு போனானோ அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த கேக்கசிக்கு தொழுநோய் வந்ததாக வேதம் சொல்வது. தேவ பிள்ளைகளே பாருங்கள், ஒரு கண் திறக்கப்பட்ட பிலயாம் எப்படி செயல்பட்டான், இதோ கண் திறக்கப்பட்ட கேக்கசி எப்படி செயல்பட்டான். அவன் ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாய் காணப்படுகிறான் பிலயாம். அவன் ஆண்டவரை வைத்து குறி சொல்கிறவன் அல்ல, அவன் தீமைகளை வைத்து குறி சொல்கிறவன். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்ட பிறகு அவன் அரசன் என்று கூட பார்க்காமல் அவன் என்ன செய்கிறான், ஆண்டவருடைய காரியத்தை எடுத்து கண் திறக்கப்பட்டவன் அப்படியாக பேசுகிறான். ஆனால் இங்கே கண் திறக்கப்பட்டவன் மீண்டுமாய் கவிழ்ந்து விழக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், எரேமியா நூலில் 6:10 சொல்லுகிறது, நான் யாரிடம் பேசுவேன், யாருக்கு எச்சரிக்கை விடுப்பேன், யார் செவி கொடுப்பார், அவர்கள் காதுகள் திறக்கப்படவில்லை, அவர்களால் செவி கொடுக்க முடியாது, ஆண்டவரின் வாக்கு அவர்களுக்கு பழி சொல்லாயிற்று, அவர்கள் அதில் இன்பம் காண்பதில்லை. எரேமியா புலம்புகிறார், நான் யார்கிட்ட போய் இதை பேசுவேன், எல்லாருடைய காதுகளும் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, கண்கள் எல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறது. இது எரேமியாவினுடைய உணர்வு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய உணர்வும் அப்படியாக இருந்தது. இதோ நீங்கள் கண்கள் இருந்தும் குருடராக இருக்கிறீங்க, காதிருந்தும் செவிடராக இருக்கிறீங்கிற வார்த்தைகள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இதெல்லாம் பார்க்குற போது நாம் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது தான், நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டதா? நம்முடைய கண்கள் எப்பொழுது திறக்கப்பட்டது? ஒவ்வொரு காரியத்திலும் நான் கண் திறந்த பிள்ளையாக இருக்கிறேனா? கண் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யாரால் கண் திறக்கப்பட்டிருக்கிறது? ரெண்டு பக்கமும் கண் திறந்திருக்கிறது. உலகத்தை சார்ந்தவர்களும் ரொம்ப விவேகமாக ரொம்ப அறிவாளியாக செயல்படுறாங்க, நமக்கு பார்க்குற பொழுது வித்தியாசம் தெரிவதில்லை. இவர்களும் நல்லா தானே செய்கிறாங்க, இவர்களும் ரொம்ப அறிவோடு செயல்படுறாங்களேன்னு நம்ம நினைக்கிறோம். யாக்கோபு திருமுகத்தில் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோமே, 13வது அதிவசனத்திலிருந்து, உலகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், கடவுளிடமிருந்து வரக்கூடிய ஞானம் ரெண்டுமே இருக்குது. உலகத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை பெற்று அறிவோடு ஆற்றலோடு செயல்படுறவங்களும் எல்லாம் சரியாய் செயல்படுவதை போல அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதே சமயம் கடவுளிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவரும் செயல்படுறாங்க. ரெண்டு பேருடைய செயல்பாட்டுக்குள்ளே அந்த கண் திறக்கப்பட்ட நிலையை நம்ம பார்க்குறோம். இதோ இங்கே ஆதாம் ஏவாளுக்கு தொடக்க நூல் 3வது அதிகாரத்திலே கண் திறக்கப்பட்டது, ஆகாருக்கு பாலைவனத்திலே கடவுளால் கண் திறக்கப்பட்டது. இதோ எந்த கண் திறப்பு அவர்களுக்கு வாழ்வளித்தது? ஆதாம் ஏவாளுடைய கண் திறப்பு தீமையினுடைய அந்த வல்லமையாலே நடந்தது, அது வாழ்வை இழக்க வைத்தது. மீண்டுமாய் அது இயேசு கிறிஸ்துவை மீண்டுமாய் இந்த உலகத்தில் இழுத்து மனுமகனையே இதோ கல்வாரி மலைக்குள் ஏற்றக்கூடிய ஒரு வேதனையாய் மாற்றியது இந்த கண் திறப்பு. ஆனால் ஆகாளருடைய கண் திறப்பு அந்த பாலைவனத்தில் அந்த மகனுக்கு உயிரளிக்கிற நீரூற்றாய் மாறுகிறது. பிலையாமினுடைய கண் திறப்பு ஆசீர்வாதமாய் பேசப்படுகிறது. கேக்கசியினுடைய கண் திறப்பு இதோ அது அழிவுக்குரிய அல்லது அந்த ஆண்டவரை குறித்து அறியாத நிலையினுடைய மடமையை குறித்து காட்டுகிறதா இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகள், சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. எரேமியா இன்றைக்கி புலம்புறார், யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு கடவுளுடைய செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்படுகிற காலத்தில் இதோ இந்த இதே வேதனை இன்று இறைவாக்கினர்களால் இப்படி இறைவார்த்தை அறிவிக்கிறவர்களால் அறிவிக்கப்பட்டுவிடுமோ என்ற பயம் உண்டு நமக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். எல்லோரும் கோயிலுக்கு வருவோம், ஆனால் இறைவார்த்தையை கேட்க மறுக்கிறோம். காது திறக்க மறுக்கிறது, கண் திறக்க மறுக்கிறது. திருவெளிப்பாடு 11:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது, அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. எங்கெல்லாம் இந்த கோயில் திறந்திருக்கிறதோ அங்கே நீங்கள் வருகிற போது எதை பார்க்குறீங்க? நற்கருணை பேழையை பார்ப்பீங்க. நற்கருணை பேழையை நம்ம பார்த்து ஆராதிக்கிறோம். இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. அந்த நற்கருணை பேழை என்பது எதனுடைய அடையாளம்? கடவுள் உறைந்திருக்கிற ஒரு பிரசன்னத்தின் அடையாளம். அந்த பிரசன்னத்தினுடைய அடையாளம் தான் உடன்படிக்கை பேழையிலே உணரப்பட்டது. அதைவிட மிக மாண்போடு கூட உணரப்படுகிறது இன்றைய நாட்களின் நாம் பார்க்கிற இந்த நற்கருணை பேழையினுடைய அடையாளம். அப்போ இந்த பேழையை நம்ம பார்க்கிற பொழுது நம் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோமா? கடவுளுடைய ஆலயம் திறக்கப்பட்டு இருக்கிற அந்த நேரத்திலே காணப்படுகிற அந்த காட்சி கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிற இந்த நற்கருணை பேழையாக இருக்கிறபடியாக நம்முடைய கண்களும் திறக்கப்படுகிற பொழுது நம்ம கோயிலை போல நம்முடைய இதயம் திறந்து அங்கே ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படக்கூடியதாய் நம்ம மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். திருத்தூதர் 12:37 பார்க்குறோம், அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இதுதான் கண் திறக்கிறவர்களுடைய ஒரு அடையாளம். கண் திறக்கிறவர்கள் நல்லபடி நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. ஒரு அட்வைஸ் நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அதை பாசிட்டிவ் சைடு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களா இல்லை நெகட்டிவ் சைடு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களா? இன்றைக்கி குழந்தைகளை பெற்றோர்கள் நெறிப்படுத்துகிறீங்க வீடுகளில், அந்த குழந்தைகள் நிறைய காரியத்தை நீங்கள் கையை இப்படி வச்சு நம்ம சொல்கிறோம், ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக படிக்கணும், ஒழுங்காக வேலைகளை செய்யணும். நம்ம வந்து அதட்டி பேசுகிறோம், அவங்கள அட்வைஸ் கொடுக்குறோம், இந்த விரலை இப்படி காட்டி பேசுவது என்பது அப்படி தான். அப்படி நாம் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு நெகட்டிவ் சைடு ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குதா பாசிட்டிவ் சைடு ரிஜிஸ்டர் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாம் நல்லா கேட்டுச்சுப்பா, ஆனால் பெரிய பிள்ளையாக வந்தோடனையும் அப்பாவை அடிக்கிறான் அம்மாவை அடிக்கிறான். காரணம் என்னென்னா, நீ சொன்ன எல்லாத்தையும் அவன் நெகட்டிவ் சைடு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். அந்த இந்த அடையாளம் என்பது எல்லா விதத்திலும் வரும். கணவன் மனைவி, ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு, ஒரு குரு விசுவாசி உறவு, எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். பெற்றுக்கொள்கிறவற்றை நம்ம எந்த இடத்துல பதிவு செய்கிறோம். இயேசு சுவாமி பிரசங்கம் வச்சார், நிறைய காரியத்தை குறித்து அவர் வெளிப்படையாக பேசினார். அப்போது எளிய மக்கள், சாதாரண மக்கள் எல்லாம் அவங்க பெற்றுக்கொண்ட காரியத்தை வந்து பாசிட்டிவ் சைடு ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஆனால் அந்த பரிசெயர், சதுசெயர், மறைவல்லுனர் எங்கிட்டு போட்டாங்கனாக்க நெகட்டிவ் சைடு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதனால தான் அவர்கள் என்ன செய்தாங்க, இயேசுவை கொல்ல தேடினார்கள். இன்றைக்கி நாமும் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற காரியங்கள் எல்லாம் எந்த காரியத்திலே அது 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 பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்குற போது இயேசு சாமி என்ன செய்கிறார், அந்த முடியாத மகனை எல்லா இடத்துலையும் பொதுவில் தான் அவர் வந்து ஹீலிங் நடத்துகிறார். ஆனால் இந்த பையனுக்கிட்ட மட்டும் என்ன செய்கிறாரு, இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று, எல்லா காரியத்தையும் கடவுள் வந்து பெருமைக்காக செய்யலை, அவர் ஒரு அடையாளத்தையும் இந்த இடத்துல காட்டுறாரு, ஒரு சில காரியங்கள் தனிமையில் நிகழ்த்தப்பட வேண்டும். ஏன் அவனை தனியாக கூட்டி கொண்டு போனார் தெரியாது, நமக்கு தெரியாது. அப்போ கடவுள் இந்த இடத்துல ஒரு சில காரியத்தை அநேகருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று, பெருமைக்கான ஒரு அடையாளமாய் வைக்க வேண்டும் என்று நினைக்கல. அதான் சொல்லியிருக்கார், இந்த கை வலது கை செய்கிறது இடது கை தெரியாது இருக்கட்டும் என்கிற அடையாளத்தை கூட அவர் பல இடத்துல காட்டியிருக்கிறாரு. ஒரு சிலர் இடத்துல இதை நீ பெற்றுக்கொண்டதை யார்ட்டு சொல்லாதன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி நாம் சில நல்ல காரியங்களை, கண் திறக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியணும். நான் கொடுத்தது என்ன நடக்குது அந்த இடத்துல, நம்ம கொடுத்ததை சரியாக அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்களா என்று நம்ம யோசிக்கிறோம். அதான் நான் சொல்லுவேன், கோயில்களில் பார்த்தீங்கன்னாக்க ஆலயத்தில் சில பேர் காணிக்க கொண்டு வருவாங்க. ஒரு குருவான இடத்துல வந்து இந்த கோயிலுக்கு இதை வாங்கி கொடுக்கலாமா, இது உங்களுக்கு தேவையாக இருக்குமா என்று கூட கேட்பதில்லை. அவங்களா உன்னை நினச்சி அவங்களா உன்னை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அது என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. சில பேர் பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் ஒரே வாழைப்பழமாக வந்து இறங்கிடும். சாமியார் அவ்வளோ வாழைப்பழத்தையும் தின்னுட்டு எங்கே போய் உட்காந்துருப்பார் உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த வாழைப்பழத்தை ரெண்டு நாளுக்கு மேலே வைக்க முடியாது. அப்போது இந்த கோயிலுக்கு என்ன தேவை, அங்கே பசியாக இருக்கிறவனுக்கு என்ன உணவு தேவை, பசிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வாழைப்பழம் கொடுக்க முடியுமா, அதை ஒரு மாதம் வைத்து கொடுக்க முடியுமா பாருங்கள். அப்போ நம்ம கொடுக்குற காணிக்கை கூட ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று யார் நினைப்பாங்க, கண்கள் திறக்கப்பட்டவங்க நினைப்பாங்க. ஆலயத்துக்கு வருகிற போது மேம்பாட்டுக்குரிய காரியம் எது என்பதை யார் நினைப்பாங்க, கண்கள் திறக்கப்பட்டவர்கள் எது உயர்வான காரியம் எது வந்து சாதாரண காரியம் என்று பார்ப்பாங்க. கண்கள் திறக்கப்பட்ட விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க, கண்ணால் காண்கிற எல்லாரும் சரியானவர்கள் அல்ல என்பதை அறிந்திருப்பாங்க, எது சரி என்பதை சரியாய் தேர்ந்து தெளிவாங்க. எல்லா நிலைகளிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. ஒருவர் வந்து ஒரு குடும்பம் கவுன்சிலிங் வராங்க, ஒரு குருவானவர் அந்த குடும்பத்தை என்ன செய்திருக்கிறார், சிதைத்திருக்கிறாரு. அவங்களை விசுவாச எழுச்சிக்குள்ளே அழைத்து கொண்டு போக வேண்டிய குரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த குடும்பத்தை என்ன செய்திருக்கிறாரு, மாந்திரிக வழிபாடுகளை செய்யக்கூடிய அடையாளத்துக்குரிய காரியங்களை எல்லாம் செய்ய வைத்திருக்கிறாரு. அப்போ அந்த அந்த நபர்களுக்கு நான் சொன்னது என்னென்னா, உங்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இங்கே போனோம் அங்கே போனோம். அப்போ அந்த காரியத்தினுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் பார்க்குற போது கண்கள் திறக்கப்படாத நிலை. இன்றைக்கி நம்ம யோசிக்கணும் பிள்ளைகளை. இவங்க மட்டும் இல்லை, ஒரு குடும்பம் மட்டும் நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஆனால் இதே போல் நிறைய குடும்பங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது, கண்கள் திறக்கப்படாத நிலை. அப்போ நம்ம கண்கள் திறக்கப்படணும். அது யாரால் திறக்கப்படணும், கடவுளால் திறக்கப்படணும். அப்போ இப்படிப்பட்ட குடும்பங்கள் கண்கள் திறக்கப்படலையா, திறந்துருக்குது. யார் திறந்து வச்சிருக்கிறா, பிசாசு திறந்து வச்சிருக்குது. நாளடைவில் அந்த குடும்பங்கள் துன்பத்திற்குள்ளாகும். கேக்கசி எப்படி துன்பத்திற்குள்ளானோ அப்படிப்பட்ட துன்பத்திற்குள் உள்ளாவாங்க. அதனால தான் ஆண்டவர் நமக்கு கூப்பிடுறாரு, நீ உதவிகள் செய்கிற போது எப்படி செய்கிறாய், இதை யாரும் பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்று செய்கிறாயா, இதெல்லாம் வேதனைக்குரிய ஒரு நிகழ்வாக மாறப்போகிறது. பாருங்க, அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அப்படின்னு. பெருமூச்சு விடுறது வந்து ஒரு ஏக்க பெருமூச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏக்க பெருமூச்சு இல்லை, இறக்க பெருமூச்சு. ஆண்டவர் அங்கே வந்து ஒரு வேதனையின் அடையாளமாக அந்த பெருமூச்சை வைக்கலை, மாறாக அவர் ஒரு இரக்கத்தை, இப்படி மக்கள் துன்பப்படுகிறார்களே, இப்படி அறியாத அந்த திறக்கப்பட முடியாத நிலையில் மனிதர்கள் கட்டப்பட்டு கிடக்கிறார்களே என்கிற அந்த வேதனையை உணர்ந்து இரக்கத்திலே பெருமூச்சு விடுகிறார். இன்னும் எத்தனை பேருக்கு இப்படி நாம் செய்து இந்த பூமியை காப்பாற்றுவது என்கிற ஒரு இரக்கத்தின் வெளிப்பாடு தான் கல்வாரி மலையிலே. அது ஒரு மிக அழுத்தமான அடையாளமாய் வெளிப்பட்டது. பிள்ளைகளே, நர்மையான நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் திருப்பாடல் 146:8 சொல்கிறாரு, ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். இன்றைக்கி நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம பார்வை பெறணும் என்று விரும்புகிற பிள்ளைகள் ஆண்டவரால் நீங்கள் திறக்கப்படுவீங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படும், இதயம் திறக்கப்படும். இல்லட்டினா உலகத்தை சார்ந்தவனும் உங்கள் கண்களை திறப்பான், ஆனால் அது உங்களை அழிவுக்கு இட்டு செல்லும். ஆண்டவருடைய கண் திறக்கிற அனுபவமோ அது உங்களை ஆண்டவரிடத்தில் வாழ்வுக்குரிய அபிஷேகத்துக்குள்ளே இட்டு செல்லும். அப்போ ஆண்டவருக்குரியது எது என்பதை அறிந்து நீங்கள் ஆண்டவரால் உங்கள் கண்கள் திறக்கப்பட ஆண்டவரை நோக்கி ஓடி வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக பல இடங்களிலே கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் ஆலயங்கள் உண்டு, ஆலயத்தில் இறைவார்த்தை உண்டு. ஏன் சிறப்பு அனுபவம் பெறுவதற்காக அருங்குடை இல்லம் போன்ற தியான இல்லங்கள் உண்டு. நாங்கள் கூட அருங்குடை இல்லத்திலே தியானங்களை நடத்த துவங்கிவிட்டோம். மாதத்தில் 2 முறை நாங்கள் தியானம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த முறை எங்களுக்கு வந்திருக்கிற எண்ணிக்கை வெறும் 30 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் கவலைப்படவில்லை. 30 பேர் தானே இருக்கிறார்கள் என்று நாங்கள் மூடிவிடவில்லை இந்த தியானத்தை. 30 பேராக இருந்தாலும் சரி, 10 பேராக இருந்தாலும் இந்த தியானங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஏனால் அந்த 10 பேருக்கு கிடைக்கக்கூடிய கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. 1000 பேர் ஓடி வந்தார்கள், கூட்டம் சேர்ந்தார்கள் என்பதை விட அங்கே எத்தனை பேருடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டது என்கிற அந்த கண் திறக்கும் அனுபவம், அது யாரால் திறக்கப்பட்டது? ஆண்டவரால் நிகழ்த்தப்படுகிற அனுபவத்துக்காகத்தானே இந்த போராட்டங்கள் ஆங்காங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம் எப்பத்தா அனுபவத்துக்குள்ளே அழைத்து வர உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென்.
காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமணம்